الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيل الفرقان المجيد، بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، أفأمن الذين مكروا السيئات أن يخسف الله بهم الأرض أو يأتيهم العذاب من حيث لا يشعرون أو يأخذهم في تقلبهم فما هم بمعجزين أو يأخذهم على تخوف فإن ربكم لرؤوف رحيم. وقال نبينا صلى الله عليه وسلم، ما من يوم إلا والبحر يستعذن ربه في أن يغرق ابن آدم والأرض تستعذن ربه في أن تعاجله وتبتليه والملائكة تستعذن ربه في أن تعاجله وتهلكه إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. على وجه أرولالن نفجة أنبريون ماهي واللون الله من ترنامت يكون خطباك وشمدت يارم شيئا சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயன் வல்லவனுக்கு வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லா. மேலும் அவனது உத்தம தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரியாலம் சர்வதை காயினார் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றிய அந்த உத்தம சஹாபாக்கள் சாபையுங்கள் தபா சாபையுங்கள் இறுதி நாள் தோன்றும் வரை உலகத்திற்கு வரக்கூடிய அல்லாஹுடைய துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹனுடைய சலாத்தென்னும் கருணையும் சலாமென்னும் ஈழற்றமும் என்றென்றும் உண்டாவதால் புனித ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்லாஹுவின் இல்லத்தில் ஒன்று கூடி அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு முஸ்லிம் பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையிலே எமக்கு என்னென்ன கட்டளைகளை விதித்திருக்கின்றானோ அத்தனை கட்டளைகளுக்கும் முற்றுமுழுதாக வழிபட்டு நடக்க வேண்டும் என்றும் எவைகளை நாம் செய்யக்கூடாது தவிர்த்திருக்க வேண்டும் என்று தலை விதித்திருக்கின்றானோ அத்தனை விளக்கல்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்க வேண்டும் என்றும் முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நெக்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். எனது கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர், ஒரு காலகட்டத்திலே உலகத்திலே முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக தைரியமாக துணிச்சலாக இந்த உலகத்திலே வந்தார்கள். அதே முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய எம்முடைய நிலைமையை நாம் இன்று எடுத்து பார்ப்போம். முஸ்லிம்கள் உலகத்துடைய நாலா திசைகளிலும் பரவலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் மேலோங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் எப்பொழுது பார்த்தாலும் நாளுக்கு நாள் பிரச்சனைகளும் சோதனைகளும் முஸ்லிம்களை நோக்கி அதிகரித்து வந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு சில நாடுகளை பார்க்கலாம், அந்த நாட்டிலே முஸ்லிம்கள் நாளுக்கு நாள் அநியாயமாக அவர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில நாடுகளிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைமைகளை எடுத்து பார்த்தால் அவர்கள் அந்நியவர்களால் பாதிக்கப்படுகின்றார்கள். இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் இஸ்லாமியர்களுடைய உடந்தைகளை அவர்கள் பறித்தெடுக்கின்றார்கள். இன்னும் சில நாடுகளிலே முஸ்லிம்கள் வறுமையால் பீடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இருப்பதற்கு இல்லம் இல்லை, சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை, வறுமை அவர்களை வாட்டிக்கொண்டிருக்கின்றன. இன்னும் சில நாடுகளை பார்த்தால் எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய சோதனைகள், நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி, வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்படுகின்றார்கள். இன்னும் சில நாடுகளிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைமைகளை எடுத்து பார்த்தால் தீராத நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்நியவர்கள் இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எழுந்து கொண்டிருக்கின்றனர். எனவே கண்ணியத்துக்குரிய கனவான்கள், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிரச்சனை என்று வர ஆரம்பித்து விட்டால் எப்படி தஸ்பீஹ் கோர்வையில் அதனுடைய நூல் பிஞ்சி ஒரு மணி பூமியை நோக்கி வந்தால் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து பூமியை நோக்கி அனைத்து அந்த தஸ்பீஹ் மணிகளும் விழுவதை போல பிரச்சனை சோதனை என்று வர ஆரம்பித்து விட்டால் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். எனவே உலக வஸ்துக்களை மனிதன் அல்லாத ஏனைய படைப்புகளை அல்லாஹு தஆலா மனிதனுடைய லாபத்துக்காக, மனிதனுடைய பிரயோஜனத்திற்காக, மனிதனுக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், பூமியில இருக்கக்கூடிய சகல வஸ்துக்களையும் மனிதர்களை உங்களுக்காக வேண்டித்தான் அவன் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அத்தனை வஸ்துக்களையும் அல்லாஹு தஆலா மனிதனுக்காக வேண்டி படைத்திருக்கின்றான். அதமுடைய மகனே, மனிதனே, உலகத்துடைய சகல வஸ்துக்களையும் உனக்காக வேண்டித்தான் நான் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். எனவே மனிதனுடைய லாபத்துக்காக, மனிதனுடைய தேவைக்காக, மனிதனுக்கு சாதகமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி படைக்கப்பட்ட வஸ்துக்கள் ஏன் மனிதனுக்கு நஷ்டத்தை விளைவிக்கின்றது? மனிதனுக்கு சாதகமாக இருக்க வேண்டியவைகள் அது ஏன் பாதகமாக மாறுகின்றது? உதாரணமாக எடுத்துக்கொண்டால், மழை மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை. உலகத்திலே பயிர்கள், செடிகள், கொடிகள், தாவர வகைகள் செழித்து வளர வேண்டும். அதன் மூலமாக மனிதன் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். மனிதன் உணவாக உட்கொள்ள வேண்டும். மனிதன் குடிப்பதற்கு, குளிப்பதற்கு, தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கு நீர் அத்தியாவசியம். இதனால் பூமிக்கு கட்டாயம் மழை தேவை. அந்த மழை அருள்மழையாக இருக்கின்றது. இதே மழை மனிதனுக்கு சாதகமாக இருக்க வேண்டிய இந்த மழை ஒரு சந்தர்ப்பத்திலே அது பாதகமாக மாறிவிடுகின்றது, சூறாவளியாக மாறிவிடுகின்றது. மனிதனுடைய தேவைக்காக படைக்கப்பட்ட இந்த மலை இது தண்டனைக்குரியதாக மாறிவிடுகின்றது, சூறாவளியாக மாறிவிடுகின்றது. தென்றல் காற்றை மனிதன் சுவாசிக்கின்றான், இது அத்தியாவசிய தேவை. காற்று மனிதனுக்கு தேவை சுவாசிப்பதற்கு. இந்த காற்று சாதகமாக இருக்க வேண்டியது ஒரு சந்தர்ப்பத்திலே அது பாதகமாக மாறிவிடுகின்றது, அது புயல் காற்றாக மாறிவிடுகின்றது. அதனால் மனிதர்கள் அழிக்கப்படுகின்றார்கள், சொத்து செல்வங்களுக்கு சேதம் ஏற்பட்டு விடுகின்றன. அல்லாஹு தஆலா கடலை வசப்படுத்தியிருக்கின்றார், கடலை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் கடலிலே அந்த தண்ணீருக்கு மேலால் அவன் பிரயாணம் செய்கின்றான், கப்பலை ஓட்டுகின்றான். பல மாத கணக்கு அந்த கப்பலிலே தங்கியிருக்கின்றான், அதனுடைய மீனை அவன் வேட்டையாடுகின்றான், கடலை வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இந்த கடல் கூட சில சந்தர்ப்பங்களில் அது பாதகமாக மாறிவிடுகின்றது, அது பெரிய வெள்ளப்பெருக்காக மாறிவிடுகின்றது. எனவே இந்த வஸ்துக்களை மனிதனுடைய தேவைக்காக வேண்டி அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். உலகத்தில் மனிதன் அல்லாத அத்தனையும் மனிதனுடைய தேவைக்காக வேண்டி படைக்கப்பட்டது. ஏன் சோதனை ஏற்படுகின்றது? ஏன் அது பிரச்சனைக்குரியதாக மாறிவிடுகின்றது? எனவே ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அலாலஹுல் ஹல்க் வல் அம், மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், உலகத்துடைய இந்த வஸ்துக்கள் அத்தனையும் படைத்தவனும் அவன்தான், அதனை செயல்படுத்துவனும் அவன்தான். சாதகமாக இருக்க வேண்டும் என்றுதான் படைத்தான். அது ஏன் பாதகமாக மாறிவிடுகின்றது? எனவே அந்த வஸ்துக்களை குறை சொல்வதல்ல, அந்த வஸ்துக்களை படைத்தவன் அவன் பாதகமாக செயல்படுத்துகின்றான். ஒரு பிரச்சனை வரும்போது இது ஏன் வந்தது, எங்கிருந்து வந்தது என்று சிந்திக்க வேண்டும். நாய்க்கு கல் அறிஞ்சா கல்ல கறிக்கிறது இல்லை, யார் கல்ல வீசுறானோ அந்த கல்ல வீசக்கூடிய மனிதன் நோக்கி அது செல்கின்றது, அவனை துரத்துகின்றான். ஆனால் மனிதன் பிரச்சனை வந்தா பல காரணங்கள் அவன் அமைச்சு விடுகின்றான். ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனைக்கு தீர்வு அவன் தீர்வாக பாவத்தை அவன் கையாளுகின்றான். வியாபாரத்தில் பிரச்சனையாட ஒட்டி இருக்கிறது பிரச்சனைக்கு தீர்வல்ல. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையாண்ட விபச்சாரம் செய்வது அந்த பிரச்சனைக்கு தீர்வல்ல. பிள்ளை குட்டிகளாக பிரச்சனைன்னு சொன்னா மதுவருந்து பிரச்சனைக்கு தீர்வல்ல. இன்னைக்கு எங்கட நிலைமை, பாவம் செய்கின்றோம், ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனைக்கு தீர்வாக பாவத்தை எடுத்துக்கொள்கிறோம், பாவத்தை செய்ய ஆரம்பித்துக் கொள்கிறோம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர், எனவே பிரச்சனை வருகின்றா அதற்குரிய காரணம் என்ன என்பதையும் அல்லாஹுக்கலா குர்ஆனிலே குறிப்பிட்டான். கடலிலேயும் தரையிலேயும் குழப்பமா, அதற்குரிய காரணம் மக்கள் தங்களுடைய கரங்களால் சம்பாதித்துக் கொண்ட தீய செயல்களின் காரணமாகத்தான். கடலிலேயும் கூட தரையில மனிதன் பாவம் செஞ்சா கடலிலேயும் பிரச்சனை வருது. கடலிலேயும் தரையிலேயும் பிரச்சனையா குழப்பமா? மனிதனுடைய செயல் கெட்டு விட்டது. வலாய தொழில்முறப்புக்கு அகதா நபியே, உமது ரட்சகன் யாருக்கும் அநியாயம் செய்து. எனவே மனிதனுடைய பாவம், மனிதனுடைய செயல் கெட்டிருச்சு. மக்களுடைய செயல் அல்லாஹ்வுடைய கோபத்தை தூண்டக்கூடியதாக அது மாறிவிடுகின்றது. இந்த பூமியிலிருந்து வானத்தை நோக்கி பாவம் அதிகரித்து சென்று கொண்டிருக்கின்றது. அமல்கள் செல்ல வேண்டும், நன்மைகள் அமல்கள் வானத்தை நோக்கி செல்ல வேண்டும், அதற்கு மாற்றமாக பாவம் இந்த வானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அதனால பூமி பதுக்கது இல்லை. மாமின் யோமின் இல்லாவல் மனிதனுடைய பாவத்தை பார்த்த ஒருதாலும் கடலில் கொந்தளிக்குது. கடல் சொல்லுது, யாருலா ஒரு அனுமதி தந்தா பெரிய வெள்ளப்பெருக்காக மாறி இந்த மனித சமூகத்தை அழிச்சு. அந்த அளவுக்கு மனிதன் பாவம் செய்கின்றான். பூமி எல்லா இடத்துல முறையிடுகின்றான். யார் என்னுடைய முழுவுக்கு மேலான அதிகமாக பாவம் நடக்குது, ஒரு அனுமதி தந்தா என்னுடைய மேல்புறத்தை கீழ்ப்புறமாக மாற்றி, கீழ்ப்புறத்தை மேல்புறமாக மாற்றி மனிதர்கள் அழிச்சு விடும். மலக்குமார்கள் கேட்கின்றார்கள், யாருலா பூமிக்கு மேல அதிகமாக தவறு நடக்குது, பாவம் நடக்குது, ஒரு அனுமதி தந்தா பூமிக்கு சென்று மனிதர்களை வெட்டி வீழ்த்து விட்டு தரமட்டமாக்கிட்டு வந்து. ஏன் மனிதனுடைய பாவம் அந்த அளவு கருகரிச்சிருச்சு? நாங்க நினைக்கிறோம், நான் அஞ்சு நேரம் சொல்லுறோம், நோம்பு பிடிக்கிறோம், ஜிக்ர் செய்யறோம், குர்ஆன் ஓதுறோம், அமல் செய்யறோம். ஆனால் சில பாவங்கள் இருக்குது, அதை நாங்க பாவம் நினைக்கிறது இல்லை, சர்வசாதாரணமா செஞ்சுக்கிறோம். சில பாவங்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையில, அல்லாஹ்வுடைய கற்பனையில அது ரொம்ப கொடூரமான பாவமாக இருக்கின்றது, அது ரொம்ப டேஞ்சரான அபாயமான கடினமான பாவமாக இருக்கின்றது. அதுங்கள சிந்தனை ரொம்ப லேசா இருக்கு. இதே போல சில அமல்கள் எடுத்துக்கொண்டா எங்கட சிந்தனையில அதை நாங்க லேசா நினைக்கிறோம், அல்லாத ரொம்ப பெருசா நினைக்கும். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சில பாவங்கள் இருக்குது மனிதர்களுடைய வாழ்க்கையில சர்வசாதாரணமா நடக்குது, ஆனா அல்லாஹ் அந்த பாவத்தை பொங்கிக் கொள்றது இல்லை. அந்த பாவத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தண்டனை அல்லாஹுக்கு அல்லாஹ் பூமி கிடக்கும். புயல் காற்று வீசும், நிலநடுக்கம் ஏற்படும், பூமி அதிர்ச்சி ஏற்படும், வெள்ளப்பெருக்கு ஏற்படும், மனிதர்கள் உருமாற்றப்படுவார்கள். இப்படியான சில பாவங்கள் அலிபின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, இதா ஃபஅலத் உம்மத்தி 15 ஹஸ்லத்தன் ஹல்ல பிஹில் பலா, 15 விதமான பாவம் இருக்குது, அந்த பாவத்தை செஞ்சா அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய அதாபு, அல்லாஹ்வுடைய சோதனை பூமிக்கு வரும்னு சொன்னாங்க. அதுல ஒன்று சொன்னாங்க, இதா காணல் மக்னம், கனிமத்துடைய பொருட்கள். இந்த காலத்தில் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் யுத்தம் நடைபெற்றுச்சு. காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில யுத்தம் நடந்து, இப்ப இந்த யுத்தம் முடிந்ததன் பின்னால காஃபிர்களுடைய செல்வங்கள், சொத்து செல்வங்கள், இதை முஸ்லிம்கள் கனிமத்தாக பெற்றுக் கொள்வார்கள். இந்த கனிமத்தில மோசடி செஞ்சா அல்லாஹ்வுடைய தண்டனை. ஹைபருடைய யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹைபருடைய யுத்தம் முடிஞ்சதன் பின்னாலும் மதீனாவை நோக்கி அந்த ஹைபருடைய இடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். மதீனாவுக்கும் ஹைபருக்கும் இடையில ஒரு பள்ளத்தாக்கு, அந்த இடத்துல வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு அடிமை, அவருடைய பேர் பிதாம் என்று சொல்லப்படும். அவரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாகனத்தை சரி செஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கரீமத்துடைய பொருள்கள்ல ஒரு போர்வை, ஒரு பெட்ஷீட் எடுத்து அப்படியே அவர்கிட்ட பேக்கில் மறைச்சு வச்சிருக்காங்க, யாருக்கும் தெரியாது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாகனத்தை சரி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மலை மேட்டிலிருந்து ஒரு பெரிய பாலாங்கல்லு வருது. பாலாங்கல்லு வந்து அவருடைய தலையில விழுந்து அந்த இடத்திலேயே அவரு மரணிச்சு விட்டார். சஹாபாக்கள் பார்த்து சொன்னாங்க, ஹைபருடைய யுத்தத்தை செஞ்சுட்டு மதீனாவுக்கு ரிட்டர்ன் போகக்கூடிய நேரத்தில் இவரு மரணிச்சுட்டார். ஷஹீதுடைய பாக்கியம், ஷஹாதத்துடைய மரணம் இவரு கிடைச்சிருச்சு. இவர் சொர்க்கவாதிகளெல்லாம் பேச ஆரம்பிச்சார். இதை கேட்ட நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட வாயை மூடுங்க, இவரை நான் பார்க்கிறேன், இவருடைய கபர்ல இவரை நெருப்பு போர்வையால சுத்தப்படுற காட்சியை பார்க்கிறேன். என்ன தவறு செஞ்சாங்க, இவர் என்ன தவறு செஞ்சாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கனீமத்துல மோசடி செஞ்சு, கனீமத்துடைய பொருள்கள் முஸ்லீம்களுக்குரிய பொருட்கள், அதை பங்கு வைக்கிறதுக்கு முன்னாலே ஒரு வெற்றி கருத்து படிச்சு வச்சுட்டார். அதனால் அல்லாஹ்வுடைய கோபம் பொறுக்கல, இந்த பூமி தாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தண்டனை இவருக்கு உடனே வந்துருச்சு. பொது சொத்து முஸ்லிம்கள் அனைவருக்கும் சொந்தமான ஒரு சொத்தை அவர் அபகரிச்சு வச்சுக்கணும். அது அந்த காலத்தில் முடிஞ்சாலும் இந்த காலத்திலையும் வக்ஃப் செய்யப்பட்ட பள்ளியுடைய சொத்துக்கள், பள்ளியுடைய கான் இருக்குது, பள்ளிக்கு சொந்தமான கடை இருக்கு, பள்ளிக்கு சொந்தமான இடம் இருக்குது, இதை எத்தனையோ பேர் அபகரிச்சு வச்சு கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்கு அல்லாட தண்டனவராக யாரும் கேட்கல பார்க்கல. சொந்தமா உங்களோட கடையை ஒருத்தர் அபகரிச்சுட்டார், உங்களோட வீட்டை படிச்சுட்டார், உங்களோட காணி எடுத்துட்டா, போராட்டார், வழக்க தொடர்றார். ஆனா பள்ளி சொத்தம் தான் ரெண்டு விஷயம், எடுக்கிறவரும் அதை தைரியமா எடுத்துறார். யாருக்கும் நான் பயம் இல்லை, எந்த பலம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எதையும் செஞ்சிடலாம். அல்லாஹ்வோட விளையாட்டு மக்களும் அதை பத்தி கணக்கு இல்லை. சொந்த சொத்தை யாராவது அபகரிச்சுட்டா எடுத்துட்டா பேசுவாங்க, வழக்க தொடக்குவாங்க. ஆனா பள்ளி சொத்தம் தான் ஒரு மக்களும் கேட்கிறது இல்லை, எடுக்கிறவருக்கும் பயம். ஒருவர் பள்ளிக்கு சொந்தமான ஒரு கடை, பள்ளிக்காக வக்ஃப் செய்யப்பட்ட ஒரு கடை, அவர் பள்ளிக்கு மாசம் 2000 ரூபாய் கொடுக்கிறாரு, 25000 ரூபாய்க்கு கூலிக்கு கொடுத்து 23000 ரூபாய் பொக்கட்ல போட்டு பள்ளிக்கு 2000 ரூபாய் கொடுக்கிறார். அல்லாஹ் பொறுப்பான். உலகத்திலே அல்லாஹ்வுடைய தண்டனவர், உலகத்திலேயே அவர் அதுக்குரிய தண்டனையை பெற்றுத்தான் அவர் வபாத்தாகும். இதே போன்று அநாதைகளுடைய சொத்து முஸ்லீம்கள் அனைவருக்கும் சொந்தமான சொத்து, பள்ளியுடைய சொத்து, இதுல தனிப்பட்ட ஒருவருக்கு அதிகாரம் செலுத்த முடியாது, உரிமை கொண்டாட முடியாது. அப்படியான எத்தனையோ நபர்களை, எத்தனையோ சகோதரர்களை பார்க்கணும். மௌத்து வரைக்கும் சந்தர்ப்பம் இருக்குது, தௌபாக்குரிய பாக்கியம், அதை உரியவருக்கு ஒப்படைச்சிடணும். பள்ளிக்கு சொந்தமானதை அதை பள்ளிக்கு ஒப்படைச்சிடணும். இல்ல அல்ல, இந்த உலகத்திலேயே அவரை தண்டிப்பார். ரெண்டாவது விஷயம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல் அமானத்து மகனம், அமானத்தாக ஒப்படைக்கப்பட்டது அதை கனிமத்தாக நடக்கும். அமானத்துல மோசடி செய்வாங்க, அமானத்துண்டா என்ன, நம்பிக்கைக்கு மோசடி. அமானத்து சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சூழ் அல்ல அமானத்துன்னு சொல்றீங்கல்ல, அப்படின்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுனுபாலியுடைய ஒவ்வொரு நகத்திலேயும் ஒவ்வொரு ரோமத்திலேயும் அமானத் இருக்கு. அது எப்படி? ஒருவனுக்கு குளிப்பு கடமையாகிட்டா அவன் ஒரு ரோமம், ஒரு தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடி, அல்லது தாடி இருக்கக்கூடிய ஒரு முடி, அல்லது நகம், இத அவர் கழுவி சுத்தம் செய்யல. சிலவங்களை பார்க்கிறோம், குளிப்பு கடை மனைவியோட உடவாடுறார், குளிப்பு கடமையா இருக்கு, இப்ப போய் ஷேவ் எடுக்கிறார், இப்ப எத்துவ முடிகள், அல்லது தலையை முடிய வெட்டார், தாடியை ஷேவ் பண்றார், அல்லது நகத்தை வெட்டுறார்,
இதெல்லாம் இதுக்கெல்லாம் அமானத்து இருக்குது. நாளைக்கு அந்த நகத்து அல்லாஹுத்தாலா உயிரை கொடுப்பான், அல்லது ஒரு ரோமத்துக்கு உயிரை கொடுப்பான், அது இவருக்கு எதிராக வழக்கு தொடக்கு பதிலாக எடுத்து என் மீது கடமையான குளிப்பை தரல. குளிக்கிறதுக்கு முன்னாலே ஷேவ் பண்ணிட்டான், அந்த முடிகளுக்கு கடமையான குளிப்பு இருக்குதே, அதனுடைய கடமை என்ன? ஒரு டொட், ஒரு துளி தண்ணி அந்த முடியில, அந்த ரோமத்துல படும் அல்லது நகத்துல படும். இவ்வொன்று கீழாலும் அமானிதம் இருக்கிறது இருக்கின்றது என்பதாக நபி அவர்கள் கூறினார். ஒருவர்த்த ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறார், ஒருவர் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுனா இவ்வளவு கஷ்டம். ஆரம்பத்திலிருந்து ஆரம்பம் எந்த தனவந்தர் செல்வந்தருடைய நிலைமை எடுத்து பார்த்தாலும் ஆரம்பமாக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன் வந்திருப்பார். ஒருவர் 10 லட்சம் ரூபாய் கடன் எடுத்தான், இவர் எதை வச்சு கொடுக்கிறார்? இந்த மனிதனை மனிதன் நம்புறான், நம்பி கொடுக்கிறார். சொல்றார் 1 மாசத்துல தானே 2 மாசத்துல தானே 3 மாசத்துல தானே அத அவர் கனிமத்தை நினைப்பார். எனக்கு சொந்தமா கிடைச்ச பொருள் எப்படி யுத்தத்துல கனிமத்தா கிடைக்குது, இதை போல கிடைப்பார். எடுத்துறாரு 1 மாசத்துல தாரண்டாரு, 1 வருஷமாகியும் ஆழ்ந்த எட்ஜஸ்ட் இல்லது ஒரு 5 லட்சம் ரூபாய் அல்லது 10 லட்சம் ரூபாய் அவர் என்ன செய்யறாரு? கொஞ்சம் தாங்க, பணம் தாங்க, வியாபாரம் செஞ்சு ஒரு லாபத்தை தான், பிசினஸ் பண்ணி ஒரு லாபத்தை தான். 1 மாசம் 2 மாசம் கொடுப்பாங்க, அதுக்கு பின்னால என்ன செஞ்சிருவாரு? சல்லியும் இல்லை, ஆளும் இல்லை, அல்லது நஷ்டம் போயிட்டு இருந்து சொல்லுவார். இதெல்லாம் நம்பிக்கைக்கு மோசடி. ஒருவேளை உங்களுக்கு பணத்தை தந்து அவங்களை நம்பி தாரான், அதுக்கு மோசடி செய்யும். நல்லா நினைச்சுக்கணும், நல்லா சிந்திக்கணும். ஒவ்வொரு மனிதனும் ஒருவர் 5 வக்து தவறாம பள்ளிக்கு வராரு, சொல்லுறார். அவர் என்ன செய்யறாரு? விக்கிர் செய்யறாரு, பொதுவான வருகிறார், விவாதத்துகள் செய்யறார், உறவினர்களை சேர்ந்து வாழ்றார், எந்த ஒரு பிழையும் இல்லை. ஆனா ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அம்மனுடைய நிலைமையில் புது செஞ்சு பள்ளிக்கு வந்து தொழுகிறாரு, சுஜூத்துல மௌத்தா போறாரு வச்சுக்கணும். சொர்க்கவாதிகள் முடிவெடுக்கல, அல்லாவுடைய பாதையில போய் ஷஹீதாகிறாரு, வெட்டப்பட்டு ஷஹீதாகிறார். ஒரு துளி ரத்தம் பூமியில விழுறதுக்கு முன்னால சொர்க்கவாதிங்க எழுதப்பட்டிடும், அவருடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டிடும். ஆனா கடனை தவிர, கடன் இருந்தா மன்னிக்கப்பட மாட்டார். எவ்வளவு பெரிய அமல்தாரியா இருந்தார். அப்ப அமானிதமா தரப்படுது கடன், அதுல எத்தனை பேர் மோசடி செய்யலாம். பணத்தை வாங்கும் போது எவ்வளவு அன்பா ஆதரவா பேசுறான், திருப்பி கேட்டா கோபம் வருது, பேசுறாரு. எனவே இந்த அமானிதத்துக்கு மோசடி செய்யறவங்க அல்லாஹு தஆலா பொறுக்கிறது இல்லை, அல்லாஹு தஆலா விட்டு வைக்கிறது இல்லை. இந்த உலகத்திலேயே தண்டிப்போம். அதோட இன்னொரு விஷயம், செலவங்க பஜார்ல சாமான் எடுப்பாங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு சாமான் எடுக்காத ஒரு செக்கை கொடுத்துட்டாங்க. இப்ப இவர் என்ன செஞ்சிட்டாரு? 1 மாசம் டேட்டை போட்டு கொடுத்துட்டாரு, அந்த டேட்டுக்கு செக்கை பாஸ் பண்ணல, அவர் சல்லி போடல, இவரை நம்பி கொடுத்தாரு சாமனை. இப்ப நம்பிக்கைக்கு மோசடி செஞ்சிட்டார், சல்லி போடல, அந்த செக்கை பாஸ் பண்ணல, சல்லி போடல, கோல் எடுத்தான், நெட்வொர்க் பிஸி, கோலுக்கு ஆன்சர் இல்லை. இதெல்லாம் ஏமாற்றம், இதெல்லாம் நம்பிக்கைக்கு மோசடி. இதான் நபி அவங்க சொன்னாங்க, எப்ப அமானிதத்தை கனிமத்தாக அவர்கள் சொந்த பொருள் சொந்தமா கிடைச்சது, சந்தோஷமா கிடைச்சது, இது எதற்குரியது என்று அவர்கள் சிந்திக்க ஆரம்பிப்பார்களோ, அதுல மோசடி செய்ய ஆரம்பிப்பார்கள், அது அவங்க தங்கதம். 3வதாக சொன்னார்கள், ஜகாத்துல மோசடி செய்யும். இன்றைக்கு எங்க நாட்டுல எவ்வளவு தனவந்தர்கள் செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பணத்தையும் சரியான முறையில கணக்கு பாருங்க. ஆக குறைஞ்சதுல வச்சுக்கணும், ஒரு 10 லட்சம் ரூபாய் தான், 100க்கு 2 25,000 ரூபாய் கொடுக்கும். 1 கோடி பணம் இருந்தா 2.5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். கோடிக்கணக்கு பணம் இருக்குது, பெரும் பெரும் தனவந்தர்கள் செல்வந்தர்கள் இருக்கிறார். கணக்கு பார்த்து கொடுத்தா முஸ்லீம்கள் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை படுத்த, வறுமையால வாட வேண்டிய நிலவை ஏற்படாது. கண்ணியத்துக்குரிய கனவாங்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர், நீங்க எப்படி இருக்குது ஜகாத்து? நோம்புல வர ஒரு முசாபர், ஒரு முசாபர் வந்து வீட்டில் வந்து கதவை தட்டுறார். பெரிய ஒரு கோடீஸ்வரர், அவர் என்ன செய்கிறார், உங்களோட கையிலிருந்து ஒரு 4 ரூபாவை தாங்கல் வாங்கி அவர் பொக்கெட்டில் போட்டு 5 ரூபா கடியை போட்டுருக்கார். இதுதான் இந்த காத்துன்னு நினைக்கிறார். சில சில்லறைகளை மாற்றி கொடுக்கிறார். இதுதான் கடமை. அப்படி உன்ட்ட 1 கோடி ரூபா பணம் இருந்தால் நீ 2 லட்சம் ரூபா கொடுக்கணும். ஷைத்தானும் போட்டான், ஒரே அடியாக 2 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துடணும். எவ்வளோ வேலைகள் செய்ய, அதே நேரத்தில் மகள்கிட்ட கல்யாணம் உண்டா, கோடிக்கணக்கு செலவழிக்கிறார். மியூசிக்கல் குரூப், பொண்ணை மேக்கப் பண்ணுறதுக்கு, சாப்பாட்டுக்கு, கல்யாண சாப்பாடு, ஹோல் புக்கிங், எத்தனைக்கு எவ்வளோ செலவாகும். அத பாவம் மாதிரி, அத கஷ்டம் மாதிரி, இதனால வரக்கூடிய பிரச்சனைகளை சேர்த்தான் முன்னுக்கெடுத்து காட்டுறாங்க. ஜகாத்து கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தான், ஒரே அடியா 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், ஒரே அடியா 25,000 ரூபாயை கொடுக்கணும், ஒரே அடியா 1 லட்சம் ரூபாயை கொடுக்கணும், எத்தனை வேலைகள் செய்யலாம் என்ற சிந்தனை. ஜகாத்துல மோசடி செஞ்சா 14 பரம்பரைக்கு அல்லாஹுத்தால வறுமை ஏற்படுத்துவான். புத்தி சொல்லுது, வட்டி எடுத்தா பணம் அதிகரிக்கும். சொன்னாங்க, வட்டியுடைய ஆரம்பம் இருக்கிறதே பணம் அதிகரிக்கிறது போல இருக்கும், அதனுடைய முடிவு அது கரைஞ்சே போயிடும், பணம் இல்லாமலே போயிடும். ஜகாத்து கொடுங்க, சதக்கா கொடுங்க, சதக்காவை வளர்க்கிற அல்ல குருவாக, உங்களோட பணத்தில் அதிகரிப்பு ஏற்படும், தனவந்தனாக வாழ்வான், வறுமை ஏற்படாது, உலக வாழ்க்கை ஆயுள் நீடிக்கப்படும், வரக்கூடிய பலால் முசீபத்துகள் தூரமாக்கப்படும், பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இஸ்லாம் சொல்லுது, கண்ணியத்துக்குரிய கனவான்களை, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர், எனவே ஜகாத்துல மோசடி செஞ்சால் அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே தான். விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படும், மார்க்க போதனைகள் பிரச்சாரங்கள் செய்யப்படும், மார்க்க விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படும். தீன் அல்லாத நோக்கங்கள், பணத்துக்காக வெளிநாட்டிலிருந்து பணம் வருதான், இப்ப என்ன செய்யறாங்க, பதர்சா நடத்துறாங்க, மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறாங்க பணத்துக்காக, அது வரலன்னு சொன்னா அது அப்படியே கட் ஆயிடும். நான் சொல்லல, தபியவங்க சொன்னாங்க, மார்க்கம் அல்லாத தீனுடைய நோக்கம் இருக்காது, துனியாவுடைய நோக்கம் இருக்கு, ஒன்று பேருக்கும் புகழுக்குமாக அல்லது பணத்துக்காக அல்லது கொள்கைவாதிகள் தங்களுடைய கொள்கையை பரப்புறதுக்காகவே. என நாட்டில் பார்க்கிறோம், தௌஹீத் ஜமாத், தப்லீக் ஜமாத், இஹ்வானுல் முஸ்லிமீன், ஜமாஅத்தே இஸ்லாம், எத்தனையோ கொள்கைவாதிகள் இருக்கின்றார்கள். இது சரி, இது பிளான்னு நான் சொல்ல வரல. எல்லா முஸ்லீம்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னவர்கள், எல்லா முஸ்லீம்கள். இப்ப என்ன விஷயம்னா, கொள்கைவாதிகள் பிரிஞ்சு, நான் தௌஹீத் ஜமாத், நான் தப்லீக் ஜமாத், நான் இஹ்வான் முஸ்லிமீன், நான் ஜமாஅத் இஸ்லாம், இப்படி பிரிஞ்சு போனா முஸ்லீம்கள்ல பிளவு ஏற்படும். கரண்ட் இருக்குது, மின்சாரம் இருக்குது, 4 வயரால போகுது, 4 திசையை நோக்கி போனா அவருடைய பவர் குறையும். இந்த 4 திசையை நோக்கி போற கரண்டும் மின்சாரமும் ஒரே திசையில போனா, ஒரே வயர்ல அந்த கரண்ட் போனா அவருடைய பவர் கூட, அவருடைய சக்தி கூட. இதே போல பிரிவினை இல்லாம எல்லாரும் முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்றுபட்டு செயல்பட்டா அல்லாஹ் உதவிய காலம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், எனவே மார்க்க விஷயங்கள் கூட அதுல தீனுடைய நோக்கம் இல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தீன் உலகத்துல நிலைநாட்டப்படணும். மக்களோட வாழ்க்கையில அல்லாஹ் கட்டளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை வரணும். இந்த நோக்கத்தின் பிரகாரம் மார்க்க விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்ல, துனியாவுடைய அது எந்த நோக்கமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ஆதாபம் கொண்டு வந்துச்சு. அடுத்ததாக நபி அவங்க சொன்னாங்க, மனிதன் மனைவிக்கு வழிபடுவான், தாய் அடிமையாக்குவான். உங்களோட பாஷையில சொல்றான், பொண்டாட்டிக்கு தோப்பு கண்ணம் போடுறது, அதாவது மனைவிக்கு வழிபட்டது, முற்றுமுழுதாக வழிபட்டது. ஒரு வீட்டுடைய தலைவன் ஆணாக இருக்க வேண்டும். ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும். கணவன் மனைவியுடைய குழந்தைகளுடைய பொறுப்பு தான். அவன் கண்காணிக்கக்கூடியவன், மேற்பார்வை செலுத்தக்கூடியவன், அவருடைய பொறுப்பு தான். அந்த தலைமைத்துவத்தை, அந்த நிர்வாகத்தை, வீட்டுடைய நிர்வாகத்தை பெண்ணுடைய கையில ஒப்படைச்சிட்டான். இந்த பூமி தாங்காது. அல்லாஹ்வுடைய தண்டனை இன்றைக்கு பார்க்கிறோம். மனைவிக்கு எந்த அளவுக்கு மனிதன் வழிபட்டான்டா, மனைவிக்கு ஒரு நோய் வந்துட்டா, கவர்மெண்ட் வைத்திய சாலைக்கு போறது, அரசாங்க வைத்திய சாலைக்கு போறது இல்லை, பிரைவேட்ல ஸ்பெஷல் டாக்டர் உண்டு பிடிச்சி அவர் என்ன செய்யறாரு, பல ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு, 10,000 20,000 பெரிய ஒரு தொகையை செலவழிச்சு அவர் என்ன செய்யறார், அந்த நோய்க்கு சிகிச்சை செய்யறார். மனைவியுடைய நோய்க்கு அவர் சிகிச்சை செய்யறார். அதே நேரத்தில் தாய்க்கு ஒரு வருத்தம் வந்துட்டார். சில 100 ரூபாயோ 200 ரூபாயோ கொடுத்து அரசாங்க வைத்தியசாலையில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க மருந்தடிங்க. காலையில் 8 மணியிலிருந்து கால் கடுக்கிறதுக்கு 12 மணி வரைக்கும் போலியில் இருந்த கும்பாடு. பெருநாளுடைய தினம் வந்துட்டா, மனைவிக்கு விலை உயர்ந்த ஆடை எடுத்துக் கொடுக்கிறார். தாய்க்கு ஆக இலக்கஜா ஆக விலை குறைஞ்ச உடுப்பெடுத்து. சில சந்தர்ப்பத்தில் மனைவிட பேச்சை கேட்டு தாய்க்கு ஏசுவதும் உண்டு, சிலவர்கள் அடிப்பதும் உண்டு. பூமி தாங்கா, மனைவியை விட தாயை உயர்ந்த அந்தஸ்துல வைக்க வேண்டும். மனைவியை காலுக்கு கீழால் அடுத்த அந்தஸ்துல, தாயை விட அடுத்த அந்தஸ்துல வைக்கணும். தாயை உயர்ந்த அந்தஸ்துல வைக்கணும். தாய்க்கு முன்னுரிமை வழங்குவோம். எப்ப மனைவிக்கு முன்னுரிமை வழங்குவாங்க? தாயை அடிமையாக்கி மனைவிட பேச்சை கேட்டு தாயுடைய மனசு நோவினை செய்வான். அவன் எவ்வளவு பெரிய அமல்தாரியா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தண்டனை அனுபவிச்சுட்டு போத்தாவும். நீங்க மாசம் மாசம் உமரா போறீங்க, 5 வக்து தொலைவாரீங்க, நெத்தில சுஜூதுடைய அடையாளம், சுஜூதுடைய அடையாளம் இருக்கிறது. திக்ர் செய்றீங்க, குர்ஆன் ஓதுறீங்க, செய்யக்கூடிய பாவம் என்ன, தாயிட மனச நோவின செய்றீங்க. சொர்க்கம் கிடைக்காது. முன்சப்பட வந்து சொல்லுங்க, தாயிட மனச நோவிடுங்க, சொர்க்கம் கிடைக்காது. ஏன் சொர்க்கம் இங்க இருக்கிறது? அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் தாயுடைய பாதங்களுக்கு கீழால் என்று சொன்னார். நண்பர்களுக்கு முன்னுரிமை, நண்பர்களுக்கு உதவி செய்வது, நண்பர்களுக்கு உபகாரம் செய்வது, தந்தையோட கடினமான முறை நடந்து கொள்வது, மகனை பார்க்க தகப்பன் வந்தா தகப்பன் என்ன செய்யறான், அவன் கடுகடுக்குன்னா கோமா பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ்மாரோடு சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து அவன் சூதாடுகின்றான், பாவமான காரியத்தில் ஈடுபடுறான். தந்தைக்கு தட்டி கேட்க முடியாது, இந்த பாவத்தை செய்யாத மகன் சொல்ல முடியாது. தந்தையை திருப்பி ஏற்றுறான், திருப்பி பேசுறான். நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்மார் வந்தான்னு சொன்னா என்ன செய்யறான், கண்ணு கட்டிய தூரம் வாகனத்தில் கொண்டு போய் விட்டுருக்கான். பாப்ப வந்தா சில்லற காசை மாத்தி கொடுத்துறான், பஸ்ல போங்கன்னு சொல்லி. தாய் தந்தையை நோவினை செஞ்சான், மனச நோவிடுச்சா, இவன் மூலமாக அவங்க மனம் நொந்துட்டா போதும், அல்லாஹ்வுடைய தண்டனை அவனுக்கு பூமியில வரும், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு அவன் ஆளாகுவான். எனவே இவ்வாறான பாவங்கள் சர்வசாதாரணமா சமூகத்தில் நடக்கும். ஒவ்வொருவரும் சிந்திச்சுப்பார், இந்த எந்த பாவத்தில இருக்கிற, என்ன குடும்பத்துடைய நிலைமை என்ன, என்னுடைய வீட்டுடைய நிலைமை என்ன, நாங்க எங்கட பெற்றோரை பதிச்சாத்தா எங்கட குழந்தைகள் எங்களை பெற்றோரை மதிக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பணத்துக்கும் முன்னுரிமை வழங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து பெற்றோர நோவினை செஞ்சா அல்லாஹ்வுடைய தண்டனை பூமிக்கு வரும். அந்த மனிதன் அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு தான் போட்டான். அடுத்ததாக சொன்னாங்க, ஒரு மனிதன் சங்க செய்யப்படுவாங்க, மக்கள் ஒரு மனிதனை சங்க செய்வாங்க, அவன் மீறக்கூடிய கண்ணியத்தின் காரணமாக அல்ல, அவன் மீது இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாக. ஊர்ல ரொம்ப கெட்டவன், ஊர்ல யாராவது தவறு செஞ்சிட்டான்னு சொன்னா, ஒரே ஒருத்தன் தவறு செஞ்சிட்டான்னு சொன்னா எல்லாரும் பேசுறாங்க, ஏசுறாங்க, பல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஆனா ஒரு வசதி படைச்சவனா இருக்கிறான், ஆனா ரொம்ப கெட்டவனா இருக்கிறான், மக்களையும் கெடுதி செய்யக்கூடிய, யாரும் பேச மாட்டாங்க. உள்ளாதவன் இவன் விஷயத்துல பேசக்கூடாது. ஒரு கெட்டவன் வந்தாலும் எல்லாம் எழுப்பிடிக்கிறாங்க, கண்ணியப்படுத்துறாங்கன்னு சொன்னா அது நயவஞ்சகத்தனமான கண்ணியம். உண்மையில மனதுல வரக்கூடிய கண்ணியம் அல்ல, வெளிரங்க வேஷம், வேஷமான ஒரு கண்ணியம் அல்ல. அப்படியே ஒரு மனிதன் தோன்றினா மக்கள் நயவஞ்சகத்தனமாக அவனை கண்ணியப்படுத்தினான், அவன் சமூகத்துல கெட்டவன், அப்படியானவன் இருந்தா அவனுக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனை. கண்ணியத்துக்குரிய கணவான்கள், அன்புக்குரிய இஸ்லாமிய சமூகம், அடுத்ததாக சொன்னாங்க, அதாக இன்றைய காலத்துல எல்லா வீடுகள்லையும் எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இசை கருவிகளும் நடனங்களும். இசை இசை என்பது எவ்வளவு மோசமான அல்லதீனா, நபியவங்க சொன்னாங்க இசைன்னு சொன்னா, யும்பித்துல் நிஃபாக்கில் கல்ப் கமா யும்பித்துல் மாஉஸ் ஸர்அ, எப்படி விளை நிலத்துல மலத்துளி விழுந்தா அது விளைச்சலை உண்டாக்குமோ, இத போல இசையை கேட்டா மனதுல நயவஞ்சகத்தனம் உண்டாகும், முனாபித்தனம் உண்டாகும். முனாபித்துக்கெல்லாம் உத்தாவித்திருக்கூடிய தண்டனைகளை, இன்னல் முனாபிக்கீனத்தில் அஸ்பரி விழுந்தா, ஏழு நரகம் இருக்குது, ஆக அடியில் இருக்குது ஹாவியா என்ற நரகம், மற்ற நரகங்கள் பயப்படுமா, அந்த நரகத்துலதான் முனாபிக்கிறத வைப்பார். இசையை கேட்டா முனாபித்தனம் வளரும். யாராஜுக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் பார்த்தேன், சிலர்கள் அவருடைய காதுகள்ல ஈயத்தை உருக்கி ஊத்தப்படுது, ஈயம் அது உருக்கி ஊத்தப்படுது, அவருடைய சத்தம் பழுதுடைய சத்தத்தை போட்டிருக்கிறது. இது யாரு என்று நபியவங்க கேட்ட நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுடைய உம்மத்தைச் சேர்ந்த முஸ்லீம், என்ன பாவத்துக்காக வேண்டி இவ்வளவு இவர்கள் அலாபிஷேயப்படுகின்றார்கள், இவங்கள் இவர்கள் உலகத்திலே இசையை ரசித்தவர்கள். அதனால இன்னைக்கு பாருங்க, சூரிய எஃப்எம்மா, சக்தி எஃப்எம்மா, அலை வரிசைகளோட தொடர்பு கொண்டு எங்களை இளம் யுவதிகள், இளம் பெண்கள், இளைஞர்கள் என்ன செய்யறாங்க, நான் இந்த ஊர்ல இருந்து இன்ன இடத்துல இருந்து பேசுறேன், இந்த பாடலை போடுங்க, ஒரு இடைக்கால பாடலை போடுங்க, அல்லது ஒரு புதிய பாடலை, வயோதிகம் அடைஞ்சவன் கூட சொல்றான் ஒரு பழைய பாட்டை போடுங்க, இப்படி இசையை ரசிக்கக்கூடிய ஒரு காட். இசைகள், இசை கருவிகள், இசைகள் வெளிப்பட்டு விட்டால் அது அந்த பாவம் சர்வசாதாரணமாக நடைபெற ஆரம்பிச்சுட்டா அல்ல அவருடைய தண்டன பூமி. சமூகத்துல யாரு செய்யல, எங்கே போக தேவையில்லை, ரேடியோ போட்டு பாட்டு கேட்கணும் இல்ல, ஹேண்ட்போனை பாருங்க, அதுல வரக்கூடிய டோனை பாருங்க, பாடலா இருக்கிறது. ஒருத்தர் கோல் இருக்கிறாரு, இன்னொருவருக்கு அவரு போன் ஆன்சர் பண்ணும் வரைக்கும் இவர் பாட்டை கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. போன்லையும் பாவம், வீட்டிலையும் பாவம். அதே போன்ற நடனங்கள், டான்ஸ், முஸ்லீம் பெண்களை, இளம் யுவதிகளை, குமர் பெண்களை டான்ஸ் கிளாஸ் அனுப்புறாங்க, டான்ஸ் கிளாஸ் அனுப்புறாங்க. பாடல்கள், நடனங்கள் இவைகள் வெளிப்பட்டு விட்டு அல்லாவுடைய தண்டனம். இன்னைக்கு பாருங்க, ஒன்னைக்குது அதை செய்யறது, டான்ஸ் ஆடுறது, அடுத்தது அதை பார்க்கறதும் பாவம். தொலைக்காட்சியில பாருங்க, 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் ஒன்றாம், 7 லிருந்து 8 வரைக்கும், 8 லிருந்து 9 மணி வரைக்கும் நாடகங்கள் தவறாம பார்க்கறது, டிராமாவை பார்க்கறது. எப்ப பார்த்தாலும் வீட்டுல பாடல்களும் படங்களும், சினிமா படங்களும் நாடகங்களும், இந்த காட்சியை பார்க்கிறதுலையும் கேட்கிறதையும் காலம் பேசிக் கொண்டிருக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, இவ்வாறான தவறுகள் நடைபெற ஆரம்பிச்சா அல்லாஹ் தண்டனையை கொண்டு வந்து சேர்க்கும். சர்வசாதாரணமா நடக்குதா இல்லையா, மனசுல கை வச்சுப்பாங்க. எங்கட சமூகம் எப்ப திருந்துறது, எப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குறது? எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா, நாங்க மௌத்தாப்போம், எங்களுக்கு எழுதி தரப்பட்டாச்சு, நான் ஊரோரும் சொர்க்கவாதம், ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு தண்டனை சொன்னாங்க நரகத்தில். அது ஒரு புறம் இருக்க, இந்த பாவங்களை செஞ்சா பூமியில நிலைச்சு நிக்க முடியாது. பூமியில் அல்லாட சோதனை வரும், அல்லாவுடைய தண்டனை வரும், உலகத்திலேயே தண்டனை அனுபவிச்சிட வேண்டிய நிலைமை. அடுத்த சொன்னாங்க, சமூகத்தை வழி நடத்தக்கூடியவன் அவர்களை ரொம்ப கெட்டவனா இருக்கும். ஊருக்கு தலைவரா, ஊருக்கு ஒரு தலைவரை நியமிக்கிறான்னு சொன்னா அவருக்கு சுயமா தலைவரா வர முடியாது. ஊரு மக்கள் தெரிவு செய்யும். ஒரு ஊருக்கு தலைவர், ஒரு நாட்டுக்கு தலைவர், யாரு தலைவரா வர, ஜனாதிபதியா வரனாலும் சுயமா வர முடியாது. மக்களுடைய தெரிவு, மக்களுடைய தெரிவு. ஊருக்கு தலைவரா வராது, ஊர் மக்களுடைய தெரிவு. மக்கள் அதை பார்க்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், தீனை பாருங்க, தொழுகை நிலைநாட்டானா, அல்லாக்கு மட்டுமா பயப்படுறானா, இதை பாருங்க சொல்றான். இன்னைக்கு நாங்க எதை பார்க்கிறோம், இவற்ற படிப்பறிவு இருக்குதா, தேவைதான், அது ஒரு புறம் இருக்கட்டும், பணம் இருக்குதா, அதுவும் தேவைதான் இருக்கட்டும், தீனை பார்க்கிறீங்களா யாராவது? ஒரு ஊருக்கு, ஒரு பள்ளிக்கு, ஒரு நிர்வாகம் வந்துடுச்சு, எதை பார்க்கிறாங்க, எதை முன்வைக்கிறாங்க? பணம் இருக்குதா, அல்லது அரசியல் பலம் இருக்குதா, செல்வாக்கு இருக்குதா, ஆதரவு இருக்குதா? பணத்தை தான் பார்க்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், தீனை பார்க்க, மார்க்கத்தை பாருங்க. அவர் ஊருக்கு தலைவரா, பள்ளி பக்கம் தலைவாணி வச்சு படித்ததும் கிடையாது, ஜும்மாவுக்கும் இல்லை, ஒரு வருஷத்துக்கு இருக்கவும் பள்ளிக்கு இல்லை, எப்படி தலைவரை நியமிப்பீங்க? ஒரு கெட்டவன் ஊருக்கு தலைவனா வந்து அவன் கெட்ட முடிவுகளை எடுத்தான், அவனுடைய தீர்வு கெட்டதா அமைஞ்சான், அந்த பாவம் அவருக்கு மட்டுமில்லை, அவர் தெரிவு செஞ்ச ஊர் மக்களையும் சான். எனவே ஒருவன் தலைவனா வரணும்னு சொன்னான், முதல்ல தீனம் பாரு. அண்ணா சொல்றான், அவனோட தொழில் இருக்குதான், அவன் ஜகாத்தை கொடுக்கிறான். அடுத்தது கடைசியா, வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், அதான் ஆக முக்கியம். இன்னைக்கு எத்தனையோ நிர்வாகங்கள் இருக்குது, ஒரு போர்டு இருக்குது. இப்ப ஒரு எளியவன் தவறு செஞ்சிருக்கான், அவனை பள்ளி கொண்டு வந்து ஹத்தரிப்பான், அவனுக்கு சிரட்ட மாலை போடுவான், அவனை கேவலப்படுத்துவான். ஒரு பெரிய போஸ்ட்ல உள்ளவர், ஒரு மினிஸ்டர் பரம்பரையில் உள்ளவர், ஒரு பெரிய சொத்து செல்வம், பெரிய ஒரு தனவந்தன், அவர் தவறு செஞ்சிருக்கா, யாரும் பேச மாட்டான். தலைமத்துவத்துக்கு வரும். அப்படி இல்ல சொன்னா, கெட்டவன் வந்துட்டான் சொன்னா, அவனிடத்துல கெட்ட தன்மைகள் இருக்கும், அவனும் பாவத்துக்கு உடந்தி ஆரம்பிப்பான். நல்லவன் வரும், தீன் மார்க்கப்பட்டுள்ளவன் தலைவனா வரும். எனவே கெட்டவன் சமூகத்துக்கு தலைவனா வந்தா அல்லாஹ்வுடைய தண்டனை அந்த ஊருக்கு வரும். நபி அவங்க சொன்னாங்க. அடுத்தது சொன்னாங்க, சையீதுல் கௌமி அர்தலு, மார்க்க அறிவு இருக்கு, துனியாவுடைய அறிவு இருக்கவன், அறிவு இல்லாதவன் கியாமத்து நாள் அடையாளம் தான், தகுதி இல்லாதவன் ஆட்சிக்கு வருவான். இதே போன்று தகுதி இல்லாதவன், படிப்பறிவு இல்லாதவன், அவன் தலைவனா இருப்பான, சமூகத்தை வழி நடத்துவான். வேறு பிலாக்க தோட்டமா மரத்துல புலசிக்கே முடியாது. இதே போல வேறு தலைவன் சைன் வைக்க தெரியாது, கணக்கு வழக்கு காட்டணும் ஊர் மக்களுக்கு, பல்வேறு சொத்துக்களுக்கு கணக்கு வழக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கணும், படிப்பறிவு இருக்கணும். உலக ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணணும், அதுக்கு முகம் கொடுக்கணும், அவருக்கு அறிவு இருக்கும். எனவே அறிவில்லாதவன், வெறுமனே பணம் இருக்குது அல்லது பலம் இருக்குது போட்டுட்டீங்க, அறிவு இல்லையா, அப்பவும் அல்லாஹ்வுடைய தண்டனை. கடைசியாக சொன்னாங்க, வருஃபியத்தில் அஸ்வாத்தில் மசாஜி, பள்ளியில சத்தமா பேசுவாங்க, பள்ளியில இரைச்சல் சத்தங்கள் அதிகமாகும். இல்லை ஒரு பிரச்சனைன்னு சொன்னா ஜும்மாவுக்கு பின்னால்தான் ஆரம்பிக்கும். ஒரு ஊருடைய பிரச்சனை, ஒரு நிர்வாகம் கலை, இன்னமொரு நிர்வாகம் உருவாகுது, சந்தோஷமா ஒரு மக்கள் ஒன்றுபட்டு முடிவு செய்ய, பள்ளியில அடிப்புடி சண்டை நடக்குது, ஏச்சு பேச்சு நடக்குது. மலக்கு மார்கள் அல்லாஹ்வை சுஜூ செய்யக்கூடிய இடம், அல்லாஹ்வுடைய வீடு, அபுதாவுதுல வருது ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க, என்னால் ஒரு காலம் இருக்கு, அந்த காலத்துல மக்கள் பள்ளியில சத்தமா பேசுவாங்க, அப்படியான மக்களை கண்டா ஒதுங்கி நடுங்க, அவருடைய எந்த அமல்களையும் அல்லாஹுத்தால ஏற்றுக்கொள்ள மாட்டார். பள்ளியில துனியாவுடைய பேச்சு பேசினா 80 வருஷத்துடைய இபாதத் இல்லாமல் போயிடும் சொல்றார். இன்றைக்கு ஊர்ல வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க, அது ஜும்மாக்கு பின்னால் ஆரம்பிக்கும், ஒரு பிரச்சனை தொடங்குதுங்க, அது பள்ளியிலிருந்து ஆரம்பிக்கும். நல்ல அல்லாஹ்வுடைய ரஹமத்து பள்ளிக்கு இறங்குது, பள்ளியிலிருந்து ஊருக்கு பரவி செல்லுங்க, அல்லாஹ்வுடைய அதாபு பள்ளியிலிருந்து அது பரவி செல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய மாளிகையில சத்தமா பேசுறது கூடாது, அப்படி பேசினா அல்லாஹ்வுடைய தண்டனை. ஆகிய கனவான்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சமூகம், இந்த பாவங்கள் எல்லாம் எங்கட இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில சர்வ சாதாரணமா நடைபெறக்கூடிய பாவம். இந்த பாவத்தை செஞ்சா நபி அவங்க சொன்னாங்க, பல் எர்த்தகிபு கிந்ததாலிக, இப்படியான பாவங்கள் நடக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை நீங்க எதிர்பாருங்க. ரிஹன் ஹம்ரா, தென்னிற காற்று, புயல் காற்று வீசுவதையும், நிலநடுக்கம் ஏற்பட்டத, பூமியில மக்கள் சுழிவாங்கப்பட்டத, பூமியில பூமி அதிர்ச்சி ஏற்படக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்பாருங்க சொன்னான். ஆக இவ்வாறான பாவங்களை விட்டு அல்லாஹு தாலா இம் அனைவரையும் பாதுகாத்து அல்லாஹு சுபஹானஹு தாலாவுக்கு வழிபட்ட நல்லதார் கூட்டத்துல அல்லாஹு தாலா இம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ் எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னித்து விடுவாராக, குற்றம் குறைகளை மன்னித்து விடுவாராக. யாழ்லா பாவம் செய்த மக்கள் யாழ்லா, பாவம் செய்த தரங்களை எழுந்திருக்கின்றோம் யாழ்லா, யாழ்லா நான் எங்களுடைய பாவங்களை மன்னித்து யாழ்லா, எங்களுக்கு இதாயத்தை நசீபாக்கள் யாழ்லா, நேர்வழியை காற்று யாழ்லா, ஒவ்வொரு ஆண் பெண்ணுடைய வாழ்க்கையிலும் யாழ்லா, ஒவ்வொரு வாலிபர்களுடைய யுவதிகளுடைய வாழ்க்கையிலும் யாழ்லா, ஒவ்வொரு சிறியவர்களுடைய வாழ்க்கையிலும் யாழ்லா, தக்வாவுடைய வாழ்க்கையை நசீபாக்கள் யாழ்லா, இன்றில்லாவிட்டால் என்றோ ஒரு நாள் யாழ்லா நாங்கள் மரணிக்கவிருக்கின்றோம் யாழ்லா, எங்களை பரிசுத்தப்படுத்துற யாழ்லா, பாவத்துல விருப்ப தந்துரு யாழ்லா, யாழ்லா இந்த சொல்லப்பட்ட பாவங்கள் யாழ்லா எங்களுடைய சமூகத்துல சர்வசாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யாழ்லா, யாழ்லா எங்களை நோக்கி யாழ்லா உன்னுடைய தண்டனை அனுப்பி விடாத யாழ்லா, எங்களை மன்னிச்சிடு யாழ்லா, இந்த பாவத்திலிருந்து எங்களை வீட்டு எடுத்துரு யாழ்லா, யாழ்லா எங்களுடைய மாதா பிதாக்கள் உற்சாக உறவினர்கள் எத்தனையோ பேர் மன்னரையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யாழ்லா, அவருடைய மன்னரைகளை பொன்னரைகளாக மாற்றி அமைப்பாயாக, சொத்தத்துடைய பூங்கவனமாக மாற்றி அமைப்பாயாக, நரகத்துடைய படுகொலியாக ஆகுவதை விட்டு பாதுகாப்பாயாக, நல்லவர்களுக்கு செல்ல மூத்த தந்திரி யாழ்லா, அறுதலில் உமர் என்று சொல்லக்கூடிய யாழ்லா, அந்த நிலைமையை ஏற்படுத்தினார யாழ்லா, எங்களே நாங்கள் அறியாமல் யாழ்லா படுக்கையிலே சென்னினும் மனமும் கழிக்கக்கூடிய அவ்வாறான ஒரு யாழ்லா ஒரு நிலைமை ஏற்படுத்தியாள்ல, எங்களை மன்னிக்க செய்துவிடாத யாழ்லா, நல்ல ஆரோக்கியத்தோடு அமல் செய்யக்கூடிய நிலைமையால உயிர்களை கைப்பற்ற யாழ்லா, நல்லா நாங்கள் மன்னிக்கக்கூடிய வேலையாள்லா, புனிதமான களிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற களிமாவை மொழிந்த வண்ணம் யாழ்லா, எங்கள் அனைவர்களுடைய உயிர்களும் பெறுவதற்கு நல்ல பாதிப்பாயாக. வா ஆஹ்ரத வன் அல்ஹம்துலில்லாஹ். For more lectures, visit slhub.com.